புதிதா வந்த அன்பர்களுக்கும் தியான வழியில் வந்து இணைந்த அன்பர்களும் மீண்டும் மீண்டும் கவனித்துக் கொள்வது முக்கியம். மகரிஷிகளால் உணர்த்தப்பட்ட தன்னில் தான் உணர்ந்து தன்னைத்தான் உணர்ந்து பேரண்டத்தின் இயக்கம் தன்னுள் எவ்வாறு இயக்குகிறது என்ற நிலையை தன்னுள் அறிந்த அந்த மகரிஷிகள் காட்டிய முதல் நிலைதான் தனக்குள் தன் உயிர் ஓ என்று இயங்கி தான் எண்ணியதை அனைத்தும் இன்னென்று தன் உடலாக அது தனக்குள் உரைய செய்கிறது என்ற பேருண்மையை தன்னுள் அறிந்தவர்கள் தான் ஓம் ஈஸ்வரா நமது உயிர் நம் உடலுக்குள் நின்று ஓ என்று இயங்கி நாம் எண்ணியதை எதுவோ அது இயக்கி இம் என்று நம் உடலாக மாற்றி அமைக்கின்றது. இதனைத்தான் தன்னுள் தான் அறிந்து தன் உயிரின் நிலையை உணர்ந்து இந்த வாழ்க்கையில் நாம் மனிதனாக எவ்வாறு பிறந்தோ மனிதனானத்தின் தன்னில் உணர்ந்து மனித உடல் எவ்வாறு தான் உணவாக உட்கொள்ளும் அந்த உணவுக்குள் மறைந்திருக்கும் நஞ்சினை அது மலமாக மாற்றி அதே சமயம் தன் உடலிலிருந்து வரக்கூடிய மனம் தீமைகளை அகற்றி தீமையற்ற உணர்வை வளர்த்து உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலை கொள்ளும் நிலையைத்தான் மகரிஷிகள் தெளிவாக எடுத்துரைத்தார்கள். உதாரணமாக அணுவின் ஆற்றல் கூடி அது கோளாகி ஓர் நட்சத்திரமாகி நட்சத்திரமானத்தின் தான் சூரியனாகின்றது. சூரியன் ஆனத்தின் சூரியனிலிருந்து வெளிப்படும் அணு கழியர்கள் அதே போன்று தன் இனத்தை அது கோள்களாக உருப்பெறச் செய்து நட்சத்திரமாக மாற்றி ஓர் பிரபஞ்சமாக இயக்கிக் கொண்டுள்ளது நமது பிரபஞ்சம். அதனுள் வளர்ந்த இப்பிரபஞ்சத்தில் உயிரணு தோன்றி நாம் இந்த பூமியில் உயிரணு பல கோடி சரீரங்களை மாற்றி மாற்றி இன்று நம்மை மனிதனாக உருவாக்கியுள்ளது என்ற நிலையை தன்னுள் அறிந்து தான் விண்ணிலே உருப்பெற்ற உயிரணு இந்த மண் உலகமான இப்புவியில் வந்த பின் இந்த புவி ஈர்த்து தன்னுள் வளர்த்து கொண்ட உணவின் சத்தை தான் உணவாக உட்கொண்டு அந்த உணவுக்குள் இருக்கும் உணர்வின் துணை கொண்டு தான் எண்ணத்தால் எடுத்த கவர்ந்த தன்மை உணர்வின் நிலைகள் கொண்டுதான் பரிணாம வளர்ச்சிகள் வளர்ந்து என்று நம்மை மனிதனாக உருவாக்கியுள்ளது நமது உயிர் என்ற நிலையை தன்னுள் தான் அறிந்து அதே சமயம் விண் உலகில் வெறும் மற்ற சக்தி வாய்ந்த சக்திகளை தனக்குள் கவர்ந்து அதனின் துணை கொண்டு என்றும் அணுவின் ஆற்றலை அறிந்த அகசியன் அணுவின் இயக்க தொடராக வளர்ந்து துருவத்தின் இயல்பை உணர்ந்து துருவ வழி நாம் பூமி பெறும் சக்தியினை உணர்ந்தான் நுகர்ந்தான் உணர்வினை தன் உடலாக மாற்றி அமைத்தான். அதன் பயன் துருவ வழி வரும் உணர்வினை அங்கே அனல் அதை தன்னுள் சேர்த்து உணர்வினை ஒளியாக மாற்றி இன்றும் அழியா ஒளி சரீரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளான் துருவ மகரிஷி துருவ நட்சத்திரமாக அதனின்று பெற்ற சக்தியை இங்கே வாழ்ந்த மனிதன் எவரோ அவரின் சக்தியை கவர்ந்தவர்கள் அனைவருமே அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பின் நிலைகளில் இன்றும் சூரியனை சுற்றி நட்சத்திரங்களும் கோள்களும் எவ்வாறு சூரியனின் ஈர்ப்பின் பிடிப்பில் வளர்ந்து கொண்டு உள்ளதோ இதை போன்று இந்த புவியில் ஒளியின் சரீரமாக விண்ணின் ஆற்றலை பெற்று இன்று துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த துருவ மகிழ்ச்சி இந்த மனிதனின் வாழ்க்கையில் தீமைகள் அகற்றிய உணர்வுகள் விளைத்து அதனை உமிழ்த்திய உணர்வுகள் சூரியன் காந்த சக்தி கவர்ந்து நம் புவியிலேயே படர வைத்துள்ளது. இதேபோன்று விண்ணிலே இன்றும் துருவ நட்சத்திரமாக அவன் வெளிப்படும் உணர்வின் சக்தி இதே சூரியன் காந்த சக்தி கவர்ந்து நம் புவியிலே படர செய்து கொண்டுள்ளது. அதனை பின்பற்றி சென்றவர் எவரோ அவர்கள் அனைவரும் சப்தரிஷி மண்டலமாக இன்றும் திகழ்ந்து கொண்டுள்ளார்கள். துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் வளர்ந்து இன்றும் வாழ்ந்து கொண்டுள்ளார்கள். இதைத்தான் மகா ஞானிகள் தன்னுள் கண்டுணர்ந்ததை இந்த உயிர் இந்த பூமியில் வந்து உடல் பெற்ற நாளை சிவன் என்றும் அதே சமயத்தில் இந்த உயிர் இந்த உடலை உருவாக்கிய நிலைகளை வர்ணித்து கடவுளின் அவதாரம் 10 என்ற நிலைகளை உணர்த்தினார்கள். சூரியன் சர்வீஸ்வரன் என்றும் அதே சமயத்தில் உயிரே ஈஸ்வரன் என்றும் காரணப்பெயர்களை சுற்றி சாதாரண மக்களும் புரிந்திடும் வண்ணம் இவ்வாறு காரணப்பெயர்களை வைத்தார்கள். அதாவது இன்று சூரியனிலிருந்து வெளிப்பட்ட அணுக்கள் கதிர் இயக்கங்கள் மற்ற நட்சத்திரங்களையும் அது உமிழ்த்தும் உணர்வினை தனக்குள் கவர்ந்து அணுக்களாக படரச் செய்து கொண்டிருந்தாலும் பிரபஞ்சத்தில் ஓர் நட்சத்திரத்தின் இயக்க சக்தி சூரியன் காந்த சக்தி கவர்மை என்றால் அது அணுவின் தன்மை அடைகின்றது. ஆனால் அதே சமயத்தில் மற்ற நட்சத்திரங்களின் நிலைகளும் இதே சூரியன் காந்த சக்தி கவர்ந்தால் அதுவும் அணுத்தன்மையாக பிரபஞ்சத்தில் படரச் செய்கின்றது. இதே போல மற்ற கோள்கள் உமிழ்த்தும் உணர்வின் சக்தியும் சூரியன் காந்த சக்தி கவர்ந்து பிரபஞ்சத்தில் அது அணுக்களாக படரச் செய்கின்றது பரவச் செய்கின்றது. இதை போன்றுதான் அது பிரபஞ்சத்தில் நிறைந்து கொண்டிருப்பினும் ஓர் கதிரியக்க சக்தி கொண்ட கார்த்திகை நட்சத்திரத்தில் வெளிப்படும் அது உமிழ்த்தும் அந்த காந்தப்புலம் அறிவு மற்ற வியாழன் கோளில் உருவாகி கொண்டிருக்கும் காந்தப்புலன் அறிவின் தன்மையை இதே சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக பிரபஞ்சத்தில் நிறைக்க வைத்தாலும் ஒன்றுடன் ஒன்று சந்திக்கும் போது ஒன்றை வலுகொண்டு ஒன்றை தாக்க முற்படுகின்றது. அவ்வாறு தான் ஒன்றுக்கொண்டு எதிர்மறை கொண்டு அந்த நிலைகள் மோதும் போதுதான் மோதும் நிலைகளில் ஈர்ப்பு சக்தி உருவாகி எந்த கோளின் கீழ் அது இத்தகைய மோதல் ஏற்படுகின்றதோ உதாரணமாக ஒரு செவ்வாய்க்கோள் உமிழ்த்தும் அந்த உணவின் மத்தியில் வியாழன்கோள் அணுவும் ஓர் கார்த்திகை நட்சத்திரத்தின் அணுக்களும் ரெண்டும் மோதி ஒன்றுக்கொன்று வெல்லும் சக்தி திறன் உருவாகி கொண்டிருக்கும் வேளையில் அந்த செவ்வாய்க்கோளில் உமிழ்த்தும் அந்த உணவின் சக்தி தன்னுள் கவர்ந்து கொண்டால் ஈர்த்து கொண்ட உணவுகள் இதற்குள் அடப்பட்டு ஓர் உயிரணுவாக தோன்றுகின்றன. ஆக நமது பூமியோ ஓர் விஷத்தின் தாக்குதல் தாக்கப்படும் போது அதனின் நிலைகள் கொண்டு அணுக்கள் உருவாகி சுழற்சியின் தன்மையாகி ஒன்றுடன் ஒன்று மோதும் போது வெப்பமாகி அதன் சுழற்சியின் ஈர்ப்புக்குள் வெப்பத்தின் தன் நடுமையமாக்கி இந்த கோள்கள் விளைகின்றன. இறைப்பலான் ஓர் உயிரனோ இத்தகைய மோதலில் உருவான ஒன்றுக்குள் அடப்பட்டு கோளுக்குள் இந்த சக்தியின் தன்மை கொண்டு ஓர் உயிரணுவாக தோன்றுகின்றது. அதான் நாராயணன் மறு அவதாரமாக இந்த உயிரணு தோற்றத்திற்குள் இயக்கத்திற்குள் ஏற்படும் வெப்பத்தை விஷ்ணு என்றும், நாராயணன் மறு அவதாரமாக சூரியன் மீண்டும் இந்த உணர்வின் உற்பத்தியை உருவாக்கும் நிலைகள் பெறுகின்றது என்றுதான் காரணப்பேரை வைத்து கடவுளின் அவதாரத்தில் நாராயணன் மறு அவதாரம் என்று. அதே சமயத்தில் இங்கே காந்தப்புலன் அறிவால் ஈர்த்து சூரியன் ஒளிக்கதராக மாற்றியதை லட்சுமி நாராயணா என்றும், இந்த உயிரின் இயக்க ஈர்ப்பால் வரும் விஷ்ணுவின் மனைவி லட்சுமி என்றும் காரணத்தேரை சுட்டுகின்றார். இவ்வாறு உருப்பட்டு வந்த இந்த உயிரணு நமது பூமிக்குள் வரும்போது ஓர் தாவர என சத்தை அது நுகர்மை என்றால், அந்த உணர்வின் சத்தை தனக்குள் எடுத்து எப்படி இந்த உயிரணு அது இயக்குகின்றதோ அதே போல ஜீவ அணுவாக மாற்றுகின்றது. இப்போ ஒரு கடலை செடியை எடுத்துக்கொண்ட அதனுடைய மனம் கொண்டு கடலை செடி தன் மனத்தால் மற்ற செடியின் சத்தை தன் அருகிலே வராது பாதுகாத்துக் கொள்ளுகின்றது. கடலச்செடியின் உணர்வின் துணை கொண்டு தன் காற்றில் இருக்கும் தன் இனசத்தை கவர்ந்து செடி வளர்ந்து தன் இனமான வித்துகளை உருவாக்குகின்றது. ஆனால் அதிலிருந்து வெளிப்படும் சத்தினை உயிரணு நுகர்மை என்றால், அதை ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றி இம் என்று உடலாக்குகின்றது. நாம் ஓம் நமச்சிவாய என்று உடலாக்கும் உணர்வை சொல்லுகின்றார்கள் ஞானிகள். அதே சமயம் இந்த செடியிலிருந்து வெளிப்படும் சத்தை சூரியனிலிருந்து வெளிப்படும் இந்த காந்தப்புலன் அறிவோ இந்த கடலச்செடியின் சத்தை நுகர்ந்து விட்டால் சீதா லட்சுமி, எந்த காந்தம் தனக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு லட்சுமி நாராயணா என்று வளர்ந்ததோ, இதே போல அந்த சூரியனிலிருந்து வெளிப்படும் வெப்பம் காந்தம் விஷம் இதை மூன்றும் ஒரு அணுவாக உருவற்று நம் பூமியில் இருக்கும் காந்த விளைந்த தாவர என சத்தை நுகர்ந்து கொண்டால் அது சீதா லட்சுமி சுவையின் தன்மை தனக்குள் வளர்த்துக் கொள்ளுகிறது என்று காரணத்தரை சுட்டுகின்றார். இவ்வாறு கவர்ந்து கொண்ட இந்த சக்திதான் இந்த உயிரணு நுகரப்படும் போது சீதா ராமா நாராயணன் இத்தகைய சூரியன் காந்த சக்தியாக அது அந்த வெளிப்பட்ட உணர்வுகள் தாவர என சத்தை தனக்குள் நுகர்ந்து ஒரு உயிரனின் உடலாக மாற்றி அதற்குள் இந்த எண்ணங்களாக தோன்றப்பட்டு அந்த எண்ணத்தின் துணை கொண்டு அதனுடைய வாழ்க்கை தொடர்கின்றது. அதனை குறிப்பதற்குத்தான் நாராயணன் திரேதா சரீரத்தில் திரேதா யுகத்தில் சீதா ராமனாக தோன்றுகின்றான். ஏனென்றால் சுவையின் எண்ணங்களாக ஓர் செடியின் மனத்தை கொண்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகின்றது. ஆக அந்த மனத்தின் எண்ணம் கொண்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகின்றது, தன்னை வளர்த்துக் கொள்ளுகின்றது இந்த உயிரணு. இதனை தெளிவாக்கத்தான் கடவுளின் அவதாரம் உயிர் சீதா ராமனாக அது உருப்பெற்று திரேதா யுகத்தில் நாராயணன் சீதா ராமனாக தோன்றுகின்றான். ஏனென்றால் இந்த உயிரின் தன்மை வெப்பமாகும் போது விஷ்ணு என்றும், மற்ற தாவர எண்ணங்களில் இந்த வெப்பம் இதை இயக்கப்படும் போது எண்ணங்களாக தோன்றுவிப்பதை இந்த உயிருடன் ஒன்று இயக்கும் சக்தி என்பது. இவ்வாறு ஓர் புழு உருவம் என்றால் தான் கண் இல்லாத போது தான் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை அது உருவரச் செய்கின்றது. ஆக இவ்வாறு பல கோடி சரீரங்களில் தன் எண்ணத்தை ஓங்கி வளர்த்து அது அந்த நாராயணன் இந்த துவாரகா யுகத்தில் உடலுக்குள் வாசு உயிர், உயிரை வாசுதேவன் என்றும் அந்த உயிரால் தனக்கு தேவையாக இருக்கும் சக்தியை வாசுதேவனுக்கும் தேவகிக்கும் துவாரக யுகத்தில் நாராயணன் துவாரக யுகத்தில் அதன்பு கண்ணனாக தோன்றுகின்றான். வாசுதேவனுக்கும் தேவகிக்கும் சிறைச்சாலைக்குள் இருத்தறைக்குள் கண்ணனாக தோன்றுகின்றது, உருவருகின்றது என்ற இந்த நிலையை காட்டுகின்றான். அப்போ இந்த உயிரால் வளர்க்கப்பட்ட நிலைகளில் கண்கள் தோன்றி தான் அடுத்த நிலைகளில் அது வரும்போது கூர்மை அவதாரம், தன்னை காட்டிலும் வலு கொண்டதை சுவாசித்து அந்த உணர்வை கூர்மையாக பார்க்கும்போது அதனின் வலுவை தனக்குள் வளர்த்து வளர்த்து அதை உதாரணமாக ஆமையை போட்டு காட்டுகின்றார். ஆமையு தன் இறைக்கு தேடி செல்லும் போது நரியை பார்க்கின்றது, நரியோ இதை ஆமையை பார்க்கின்றது, ஆமையை நரி கொண்டு புசிக்க எண்ணுகின்றது, நரியின் கண்களோ ஆமையை பார்த்தபின் இதை உணவாக எடுத்துக்கொள்ளும் உணர்வு தூண்டி இதை கொல்ல முயற்சிக்கின்றது. ஆனால் ஆமையோ நரியை பார்த்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் நிலைகள் கொண்டு பார்த்த சாரதி, நரியை பார்த்து சாரதியாக நுகர்ந்த உணர்வுகள் இதை கொண்டு புசிக்க அதை இயக்குகின்றது. ஆமையோ நரியை பார்த்து அதனிடமிருந்து காத்துக்கொள்ள பார்த்த சாரதி அதனிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ள நகர்ந்து செல்லுகின்றது, தன் தலையை உள்ளிற்கு இழுத்துக் கொள்ளுகின்றது, தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகின்றது. இவ்வாறுதான் ஒவ்வொரு உடலிலும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் நிலைகள் வைத்து நரியை தனக்குள் அதிகமாக அந்த உணர்வை தனக்குள் சுவாசிக்கும் போது நரியின் உணர்வுகள் ஆமையின் உடலுக்குள் வளர்ச்சி பெற்று விடுகின்றது, ஆமையோ தன்னை மறந்து விடுகின்றது. நரியின் நினைவாக இந்த உடலை விட்டு இந்த ஆமையின் உயிர்வாழ்நாள் செல்லும் போது அந்த நரியின் உடலுக்குள் புகுந்து அதனின் துணை கொண்டு நரியாக வளர்கின்றது. ஆக இதை போன்றுதான் நாம் பல கோடி சரீரங்களில் தன்னை காட்டிலும் வலு கொண்ட நிலைகளை நுகர்ந்திருந்து தன்னை பாதுகாக்கும் வலுவினை உணர்வை நாம் நுகர்ந்து அது விளைந்து இப்படி பல கோடி நிலைகளை நாம் எடுத்து இன்று வராகன் இந்த உயிர் இந்த ஒவ்வொரு உடலையும் பாதுகாப்பு நிலைகள் கொண்டு தீமைகளின்றி விடுபட அது தனக்குள் எடுத்துக்கொண்ட இந்த உணர்வின் சத்துதான். அடுத்து வராகன் பண்டி தலையை போட்டு மனிதனை காட்டுகின்றார். பண்டியோ சாக்கடைக்குள் இருக்கும் நாத்தத்தை பிளந்து அதற்குள் நல்ல மனமான பொருள்களை அது உணவாக எடுத்து அதை தனக்குள் வளர்த்துக் கொள்கின்றது என்ற நிலையை உணர்த்துவதற்காக இவ்வாறு கடவுளின் அவதாரம் வராக அவதாரம் என்று காரணப்பெயரை சுற்றி பரிணாம வளர்ச்சியில் எவ்வாறு வளர்ந்தது என்ற நிலை காட்டுவதற்குத்தான் பண்டி தலையை போட்டு மனித உடலை காட்டினார். அப்ப பண்டியின் வாழ்க்கையில் நாத்தமான உடலாக இருப்பினும் அந்த தீமையான நாத்தத்தை பிளந்து அதற்குள் மறைந்திருக்கும் நல்ல பருப்பை அது நுகர்ந்து நுகர்ந்து அதன் வாழ்க்கையில் தீமையான உடலை பிளந்து தீமையை பிளந்திடும் உணர்வு விளைந்து உயிருடன் ஒன்றி அது மனிதனாக பிறக்கின்றது. இதற்கு பேர்தான் பரசுராம் என்னும் சமப்படுத்தும் நிலை. இவ்வாறு நாம் பல கோடி சரீரங்களில் பல நன்மை தீமைகளை அறிந்திடும் உணர்வுகள் மனிதனானத்தின் வருகின்றது. ஆக நமது உடலோ உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்திருக்கும் நஞ்சினை மலமாக மாற்றிவிட்டு நல்ல உணவினை உடலாக நம் மனம் வருகின்றது. அதை நுகர்ந்து நஞ்சினை அகற்றிடும் செயலாகவும் நஞ்சின் தன்மை அடக்கி சமப்படுத்தும் உணவின் எண்ணங்கள் பெற்றது மனிதனின் நிலைகள். இதைத்தான் அதை பரசுராம் என்று வைத்தார்கள். நமது உயிர் மனிதனாக பிறக்கும் போது சமப்படுத்தும் எண்ணங்கள் உருவாக்கி தீமைகளை அடக்கி நல்ல உணர்வுகளை செயல்படுத்தும் நிலையன்று இவ்வாறு அது வளர்ந்து கொண்ட பின் பல கோடி சரீரங்களின் தீமையும் நன்மையும் உணர்ந்து அந்த மனித உடலுக்குள் வரும்போது நன்மையின் பயனையும் தீமையின் நிலைகளையும் மற்றவர்களை பார்க்கும் போது அது அறிகின்றது. நாம் பலராம் மற்ற உலகில் உள்ள அனைத்தையும் அறிந்திடும் ஆற்றல் இந்த மனித உடலில் உண்டு என்பதை காட்டும் போதுதான் தான் நுகர்ந்தறியும் உணர்வை சீதா ராமா பலருடைய எண்ணங்களை நுகரப் போகும்போது அதனின் உணர்வின் எண்ணங்களாக தான் அறிந்திடும் நிலை வருகின்றது. தான் பரசுராம் பலராம். பின் தீமையென்று உணர்ந்த பின் நரசிம்மா தீமையின் செயல் தன் உடலுக்குள் வராது, அதை அகற்றும் நிலைகள் பெற்றதுதான். இவ்வாறுதான் தனது மனிதனின் வாழ்க்கையில் தீமைகளை அகற்றிவிட்டு தீமைகளை அகற்றிடும் உணர்வின் சத்தை தனக்குள் விளைவைத்து தீமையற்ற உணர்வின் தன்மை கொண்டு உயிருடன் ஒன்றி இன்றும் துருவ மகரிஷி இன்றும் ஒளியின் சரீரமாக பெற்றான். இந்த மனித வாழ்க்கை தீமையை வென்றவன் நரசிம்மா என்றும் நரசிம்ம அவதாரம் என்றும், அதே சமயத்தில் இதிலே வென்ற பின் அவன் இந்த உடலை விட்டு அகன்ற பின் ஒளியின் சரீரமாக பெறுகின்றான். இதுதான் கல்கி. ஓர் உயிரணு தோன்றி மனிதனான பின் மற்ற உடல் பெறாத நிலைகள் பெற்று இந்த உடலிலேயே அவன் உணர்வினை ஒளியாக மாற்றி நிலை கொண்டவன் தான் கல்கி என்று காரணப்பேரை காட்டினார். இப்ப மனிதனில் தீமைகளை அகற்றி உணர்வினை ஒளியாக மாற்றி வின் சென்றவன் அவனை பின்பற்றியவர்கள் அனைத்தும் இன்று சப்தரிஷி மண்டலங்களாக இருக்கின்றார். இன்றும் பிறவா நிலை என்று பெருவாழ்வு வாழ்ந்து அழியா ஒளி சரீரமாக வாழ்ந்து கொண்டுள்ளார். இந்த பிரபஞ்சத்தில் அவர்கள் நுகரும் திறனுக்குள் சக்திக்குள் இருக்கும் நஞ்சினை ஒடுக்கி அது ஒளியாக மாற்றுகின்றார். இன்று நமது பூமியிலையும் இன்று நஞ்சு கொண்ட பாம்பினம் நஞ்சினை பாய்ச்சி தனக்குள் உணவாக எடுத்துக்கொண்டாலும் அந்த நஞ்சினை அதிகமாக சேர்க்க சேர்க்க நஞ்சே நாகரத்தினமாக மாறுகின்றது, ஒளி சூடராக மாறுகின்றது. இதைப்போலதான் மனிதன் உலகில் உள்ள நஞ்சினை அது ஒடுக்கி உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலை கொண்டவன் உயிருடன் ஒன்றி இந்த நாகரத்தனம் இருப்பது போன்று அவன் ஒளியின் சுடராக தன் உணவின் தன்னை மாற்றிக்கொண்டு நினைவின் ஆற்றலாகவே உலகில் கல்கின் நிலைகள் பற்றி என்றும் அழியா பேருந்த பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டுள்ளான். துருவ மகரிஷி அவனை பின்பற்றி சென்றவர்கள் அனைத்தும் சப்தரிஷி மன்ற ஆறாவது அறிவு ஏழாவது நிலையாக வாழ்ந்து கொண்டுள்ளார். அதே சமயத்தில் இன்றைய மனிதனின் வாழ்க்கையில் அன்பு பாசம் பரிவு பண்பு இரக்கம் ஈகை என்ற நிலைகளில் மனிதன் நாம் வாழ்ந்து கொண்டுள்ளோம். ஒரு மனிதன் துயரப்படுகிறான் என்றால் அவன் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வுகள் அவன் உடலிலே விளைந்து விளைந்து மற்ற தீமையின் செயல்களை பார்க்கும்போது அந்த தீமைகளை உருவாக்கிய உணர்வின் எண்ண அலைகள் பரவுகின்றது. இதே சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது, அலைகளாக மாற்றுகின்றது. அந்த தீமை செய்வோனை நாம் உற்று பார்க்கும்போது அந்த தீமையின் உணர்வை நாம் நுகர்ந்து தீமை செய்கிறான் என்று உணர்கின்றோம். அந்த தீமை செய்யும் உணர்வுகள் நமக்கு ஓய்ந்து ஜீவனாகி ஜீவ அணுவாக மாற்றிவிடுகின்றது. பின் இவ்வாறு நாம் தீமை செய்வோரை நாம் பார்த்து கொண்டிருந்தால் பின் நாமும் தீமை செய்வோனாக மாறிவிடுகின்றோம். ஆக அந்த தீமையின் பயன் ஒருவன் தீமை செய்து அதனால் மற்றவர்களை இரக்கமற்று அவன் செயல்களில் தன்னை வாழ்ந்தால் போரும் என்றும் பிறருக்கு துன்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் அந்த நிலைகளில் துன்பப்படுவோம் என்னை இப்படி துன்பம் செய்கிறான் என்ற ஏக்கலைகளை இவனை நினைத்து அந்த உணர்வின் தன்மை வெளிப்படும் போது அந்த துன்பத்தின் உணர்வுகள் இவனுக்கு விளைந்து துன்பம் செய்யும் நிலைகள் விளைந்தாலும் துன்பத்தின் உணர்வுகளை இவனுக்குள் விளைகின்றன. எவர் மேல் துன்பத்தின் நிலைகளை உருவாக்குகின்றானோ இவன் துன்பம் யாருக்காக வேண்டி விளைவித்தானோ அந்த மனிதன் இவனிலே எண்ணி எண்ணி துன்பம் செய்கின்றானே பாவி என்று ஏக்கத்தை அவன் உடலுக்குள் சேர்த்துக் கொண்டால், இதே உணர்வுகள் அவன் உடலே விளைந்து அவன் தீமையை அங்கே விளையச் செய்து இறந்த பின் தன் வலுகொண்டு பிறருக்கு துன்ப நிலை உருவாக்கிய அந்த மனிதனின் உடலுக்குள், அந்த எளிமை கொண்ட அந்த மனிதனின் உடலில் இவனின் நினைவுகள் வளர்ந்து அந்த ஆன்மா வெளியே வந்த பின் இவன் உடலுக்கு புகுந்து அவன் துன்பம் செய்த உணர்வெல்லாம் அவன் உடலே விளைந்தது இவன் உடலுக்குள்ளும் வந்து அது விளையச் செய்து இவனை வீழ்த்தும். பின் இவனால் அவன் கண்புணர்ந்து அவனுக்குள் விளைவேந்த இந்த சக்தியும் அவன் அடுத்த மனித பிறவி இல்லாது மீண்டும் துன்பத்தில் ஏற்பட்ட துன்பம் விளைவிக்கிறே வேதனை. வேதனை என்றாலே விஷம். அந்த விஷத்தின் தன்மை அடைந்த அதே உணர்வுகள் இவன் உடலிலே அந்த விஷத்தின் தன்மை உருவாக்கப்படும் போது இவனுக்கு வேதனையான உடல்களில் அந்த கடைசி நிமிடத்தில் இவனுக்குள் அதிகமாக விளைந்து 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 கைகால் குடைச்சல் கைகால் முடக்கல் என்ற உணர்வுகள் இங்கே விளைந்துவிடும். பின் வலுகொண்டு செய்த நிலைகள் இந்த ஆன்மா இங்கே வந்த பின் இவனும் மடியும் போது இதே போலதான் துன்பம் செய்தவனும் துன்பத்தின் நிலைகள் இங்கே விளையச் செய்தப்பட்டு இவன் இறந்த பின் இதே போல நஞ்சு கொண்ட உணர்வின் தன்மை கொண்ட மற்ற உயிரினங்களாக மாற்றி அமைத்து விடுகின்றது இந்த உயிர். ஆனால் துன்பம் செய்வோனுடைய நிலைகள் துன்பம் மற்றவனுக்கு இந்த துன்பத்தின் நிலைகள் விளைந்து அவனும் அதை அனுபவிக்கின்றான் இவனும் அதை அனுபவிக்கின்றான். இதுதான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய். என்னை இவன் துன்பம் செய்கின்றான் என்று அவன் செய்யும் துன்பத் துயர் உணர்வுகளை இவனுக்குள் வளர்க்கப்படும் போது அதுவே இவனில் விளைந்து அவனின் நிலையை இவனுக்குள் வளர்ந்து இதான் கூர்மை அவதாரம் என்று மற்ற நரியை இது நுகர்ந்து பார்க்கும் போது அந்த நரியின் உணர்வு இவனுக்குள் வளைந்து ஆமையோ பரிணாம வளர்ச்சியின் நரியாக வளர்கின்றது. ஆனால் மனிதனோ இவனுக்குள் துன்பம் செய்யும் உணர்வுகள் விளைந்து அவனால் வேதனை உருவாக்கும் இந்த விஷத்தன்மையில் இவனில் உடல் விளங்குவதுதான். ஒருவனை இம்சித்து அவனுக்கு வேண்டிய தொல்லைகளை கொடுக்கும் போது அவனுக்குள் இந்த விஷத்தின் தன்மை வளர்ந்து அது வளர்ந்து அவன் இறந்த பின் இவன் உடலுக்குள்ளே வந்து அதே துன்பத்தை ஊற்றி மனித நிலைகளை சீர்குலைக்க செய்கின்றது. அவனும் மனித நிலைகளை சீர்குலைந்து விடுகின்றது. ஆகவே தான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய். இவ்வாறு அந்த மனிதன் இரண்டு பேருமே மனித நிலையை இழந்து எந்த அளவுக்கு நஞ்சின் தன்மையை வளர்த்துக் கொண்டார்களோ அந்த உணர்வுக்கொப்ப மனித சிந்தனையற்ற நிலையில் கொண்ட பாம்பாகவோ தேளாகவோ நரியாகவோ புலியாகவோ இவர்கள் பிறவிக்கு வந்து விடுகின்றது. இந்த உயிர் இத்தகைய நிலையை மாற்றி விடுகின்றது. ஆனாலும் நல்ல மனிதன் கொண்டவர்கள் நல்ல மனிதர்களும் பிறர்வால் ஈகை கொண்டு பிறருக்கு நன்மைகள் செய்யும் நோக்கத்துடன் பிறர்படும் வேதனை நோயால் வேதனைப்படுவோரை உற்று பார்க்கப்படும் போது ஈகை பண்பு அன்பு பரிவு என்ற நிலைகளை உற்று பார்க்கும் போது அவர் உடலிலே விளைந்த இந்த விஷமான உணர்வுகள் நுகர்ந்து அறிந்துதான் அவருக்கு உதவி செய்கின்றார்.